அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
கர்த்தரை துதிக்கின்றதே இந்த எங்களுக்கு மிகவும் பிரியமான வானொலி நேயர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே பலிகளை குறித்ததான நியமங்களையும் கற்பனைகளையும் பார்த்தோம். இன்னமும் 30 அதிகாரத்திலே நாம் பொருத்தனைகளை குறித்ததான நியமங்கள் தேவனால் சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். குறிப்பாக பெண்களுக்குரிய சிறப்பான குறிப்புகளும் இங்கே கொடுக்கப்பட்டிருப்பதை வாசிக்கலாம். ஏற்கனவே பெண்கள் தங்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு என்பதை கர்த்தர் கூறியதை நாம் கவனித்தோம். தேவன் பெண்களுடைய உரிமைக்கு குரல் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் தியானித்தோம். இங்கே இவ்விதமாய் தேவனுடைய சமூகத்திலிருந்து உரிமைகளை பெற்றுக் கொள்கிற பெண்களுக்கு அவர்களுக்குரிய உத்தரவாதமும் உண்டு என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். மனிதனால் செய்யப்பட்ட பொருத்தனைகள் அவனை ஒரு நிபந்தனைக்குட்படுத்துகிறது என்பதை நம்முடைய வேதம் சொல்கிறது. ஆனால் ஒரு பெண்ணோ சிறு பிள்ளைகளோ எடுக்கிற பொருத்தனைகள் அவர்களை கட்டுப்படுத்தாது என்பதைத்தான் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இது எதை குறிப்பிடுகிறது என்றால், பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்கள் சுயாதீனமாய் பொருத்தனை செய்வதற்கு உரிமை இல்லை என்பதை காட்டுகிறது. திருமணம் ஆகாதவள் தகப்பனுக்கும், திருமணம் ஆனவள் கணவனுக்கும் கட்டுப்பட்டவள். தகப்பன் அல்லது கணவன் அவள் பொருத்தனைக்கு உடன்பாடு அல்லது சம்மதம் தர வேண்டும் என்பதைத்தான் இங்கே ஆண்டவர் கூறுகிறார். 1-2 வசனங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் ஆண்டவருக்காக நேர்ந்து கொண்ட பொருத்தனைகளை, வாக்கு தத்தங்களை மோசே நினைவுபடுத்துகிறார். நினைவுபடுத்துவது மாத்திரமல்ல, அவைகள் ஜனங்களால் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகிறார். பூர்வ நாட்களிலே ஜனங்கள் ஒரு பொருத்தனை பண்ணிக் கொள்கிறார்கள் என்றால் அல்லது உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறார்கள் என்றால் அங்கே எழுத்து வடிவமான ஒரு கையொப்பம் விடுவது இல்லை. அந்த மனிதனுடைய வார்த்தையே ஒரு கையெழுத்தாக அமைந்து விடுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த பொருத்தனையானது இன்னும் அதிகமாய் உறுதிப்படுத்தப்படுவதற்காக அந்த வார்த்தைக்கு பின் ஒரு பலி ஒன்று செலுத்தப்படும். ஆகையினாலே இந்த பொருத்தனை உறுதிப்படுத்தப்பட்டதாய் காணப்படுகிறது. யாருமே ஒரு பொருத்தனை செய்ய வேண்டும் என்று தேவன் கட்டாயப்படுத்துகிறதில்லை. ஆனால் பொருத்தனை செய்தால் அந்த பொருத்தனையை நாம் நிறைவேற்ற வேண்டும். பொருத்தனை உடைக்கப்படுவது அல்லது மீறப்படுவது என்பது நம்பிக்கையை உடைப்பது அல்லது உறவை முறிப்பதற்கு இணையானதாகும். நம்பிக்கை நம்முடைய தேவனோடு உள்ள நம் உறவையும் பிற மக்களோடு உள்ள ஒரு உறவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடித்தளமாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நிறைவேற்றப்படாத உடன்படிக்கை மோசேயினுடைய காலத்திலே எவ்வளவு வேதனைக்குரிய உண்டாயிருந்ததோ அதே போலத்தான் இன்றைக்கும் அது வேதனைக்குரிய உண்டாயிருக்கிறது. வேறு விதத்திலே சொல்ல வேண்டுமென்றால், சொல் தவறாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதையே இங்கே மோசே குறிப்பிடுகிறார். அன்பான நேயர்களே, நாம் என்ன பொருத்தனை எடுக்கிறோம் என்பதல்ல, அந்த பொருத்தனைகளை எப்படி நாம் நிறைவேற்றுகிறோம் என்பதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அநேக நேரங்களிலே நாம் அநேக பொருத்தனைகளை செய்கிறோம். குறிப்பாக உயிர் மீட்சி கூட்டங்கள், எழுப்புதல் கூட்டங்கள் என்று வரும்பொழுது அங்கே யார் யார் ஆண்டவருக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க மனதாயிருக்கிறீர்களோ எழுந்திருங்கள் என்று சொல்லும்பொழுதெல்லாம் ஆண்டவருக்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று பொருத்தனை செய்து எழுந்து நிற்கிறோம். நல்ல ஒரு காரியம்தான். ஆனால் பொருத்தனைகள் ஏராளமாய் உண்டாக்குவதை விட நான் ஏற்கனவே எடுத்திருக்கின்ற பொருத்தனை என்னால் நிறைவேற்றப்படுகிறதா, தேவனுக்கு முன்பாக நான் எடுத்துக்கொண்ட பொருத்தனையை நிறைவேற்றுகிறவனாய் நான் இருக்கிறேனா, இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒருபொழுதும் அனுமதிப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் பொருத்தனைகளை செய்து கொள்கிறோம். அந்த பொருத்தனை செய்கிற இடத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது அந்த பொருத்தனை காற்றோடு மறைந்து விடுகிறதா இருக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். எனவே ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இவ்விதமாய் கூறினார், உயிர் மீட்சி கூட்டங்கள் நடைபெறுகிற மைதானங்கள் பொருத்தனைகளின் கல்லறை என்பதாய் குறிப்பிட்டார். அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் பொருத்தனை செய்தார்கள், ஆனால் அவைகளை அங்கேயே குழிதோண்டி புதைத்து விடுகிறார்கள் என்பதாக அவர் சொன்னார். உண்மையிலேயே அது பரிதாபத்திற்குரிய ஒரு உண்மை நிலைமைதான். இன்றைக்கு நம் திரளாக கர்த்தருடைய பலிபீடத்தண்டை வருகிறோம், பொருத்தனைகளை செய்கிறோம், ஆனால் அவைகள் என்னாலே நிறைவேற்றப்படுகிறதா? ஆண்டவர் யாரையும் பொருத்தனை செய்ய என்று கேட்கவில்லை. இது சுயமாக நாமே செய்யக்கூடிய ஒரு பொருத்தனை. ஆனால் இந்த பொருத்தனையை நான் செய்துவிட்டேன் என்றால் அதற்கு பின் எனக்கும் ஆண்டவருக்கும் அங்கே ஒரு உறவு ஏற்படுகிறது. இந்த பொருத்தனை முறிக்கப்படுமாயின் கர்த்தர் கணக்கு கேட்கிறார். நாம் சொல் தவறாதவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது மிகவும் அவசியம். இதை மனதிலே வைத்துத்தான் பவுலப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும்பொழுது 10:9-10 வசனங்களிலே என்னவென்றால், கர்த்தராய் இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கப்படும் என்று கூறுகிறார். ஆண்டவரை நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் இருதயத்திலிருந்து விசுவாசிக்கிறீர்கள் இல்லையா? அப்படி என்றால் என்ன நடைபெறுகிறது? விசுவாச அறிக்கையானது நம்முடைய வாயினாலே அறிக்கை பண்ணப்படுகிறது. வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் பொழுது அந்த இருதயமானது வாயினாலே சொல்லப்படுகிறதை நம்புகிறது அல்லது விசுவாசிக்கிறது. இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்து இசைந்து செயல்படுகிறது. அதைத்தான் இங்கே நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று கூறுகிறார். நாம் உதடுகளினாலே விசுவாசிப்பது கிடையாது. நாம் வாயினாலே சொல்லுகிறோம், இருதயத்திலே விசுவாசிக்கிறோம். இவைகளை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த இருதயமும் வாயும் ஒன்றாக ஒரே ராகத்தில் இசைந்து பாடும்பொழுது மாத்திரமே அந்த பொருத்தனையானது உண்மையாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகையினாலே இருதயம் விசுவாசிக்க வேண்டும், வாய் அறிக்கை செய்ய வேண்டும். இவைகள் தேவனுக்கும் இந்த அறிக்கை பண்ணுகிறவர்களுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் என்று சொல்லலாம். இவைகளிலே நாம் நம்முடைய பங்கை மீறிவிட்டோம் என்றால் தேவன் மிகுந்த துக்கமடைகிறார். நம்மிடத்திலே கணக்கு கேட்கிறவராயிருக்கிறார். தேவனுக்கு முன்பாக நாம் செய்த அறிக்கைகள், பொருத்தனைகள் இன்று நிறைவேற்றப்பட்டு வருகிறதா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்த பொருத்தனைகள், வாக்குகள் நிறைவேற்றப்பட்டு விட்டதா? மனைவிக்கு கொடுத்த பொருத்தனை, பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு, பெற்றோருக்கு கொடுத்த பொருத்தனை நம்மாலே நிறைவேற்றப்பட்டு வருகிறதா? இல்லையென்றால் ஏதோ நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், இப்பொழுது அதை நான் செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது என்று சொல்லி மௌனம் சாதிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? அது பாவம் என்பதை இந்த வேளையிலே ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். எண்ணாமோ 30:3-8 பெண்களுக்கான அந்த பொருத்தனைகளை இவ்விதமாய் அவர்களை கட்டுப்படுத்தும் அல்லது கட்டுப்படுத்தாது என்பதை ஆண்டவர் மோசேயின் மூலமாய் சொல்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலருடைய நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாக பிள்ளைகள் அல்லது பெண்கள் இவர்களுடைய பொருத்தனைகளானது பெற்றோர்களாலே மேற்கொள்ளப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். தவறான பொருத்தனைகளை ஏற்படுத்திக் கொண்டு அதை நிறைவேற்ற முடியாமல் போகும் பிள்ளைகளை தப்பு வைப்பதற்காக தேவன் இந்த ஒரு உதவியை செய்திருக்கிறார் என்று கூறலாம். இந்த பிரமாணத்தின் மூலமாக பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சிறப்பான ஒன்றை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். பிள்ளைகள் பெற்றோரை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் தீர்மானம் எடுப்பதிலே பெற்றோருடைய ஆலோசனை அல்லது மேற்பார்வை மிகவும் அவசியம் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதுபோல பெண்களும் தங்கள் இஷ்டத்திற்கு பொருத்தனைகளை செய்யாமல் கணவனுடன் கலந்து ஆலோசனை செய்தே பொருத்தனை செய்ய வேண்டும். நல்ல ஒரு பெற்றோருடைய அனுபவம் பிள்ளை தவறான தீர்மானம் எடுத்து தவறான வழியிலே செல்வதை தடுக்கிறது, நன்மையின் பாதையை காட்டுகிறது. இதை நாம் மறந்து போகக்கூடாது. அருமையான நேயர்களே, பொருத்தனைகளை நாம் எடுக்க முற்படும் பொழுது நாம் அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் யோசித்து நலமானதை, தேவன் பிரியப்படக்கூடிய ஒரு பொருத்தனையை எடுக்க முடிவு செய்ய வேண்டும். தவறான தீர்மானங்கள் செய்துவிடாதபடி ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும் என்று அவரது பலத்தை சார்ந்து நாம் பொருத்தனைகளை செய்ய வேண்டும். அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் எல்லா வகைகளிலேயும் பிரயாசப்பட வேண்டும். நான் உன்னிடத்திலே பொருத்தனை செய்யும்படியாக கேட்டேனா? உன்னிடத்திலே நான் எதை எதிர்பார்க்கிறேன்? கீழ்ப்படுதலையே எதிர்பார்க்கிறேன் என்று கூறுகிறார். ஆகையினாலே ஆண்டவருக்கு முன்பாக பொருத்தனையை அவசரப்பட்டு தவறான ஒரு பொருத்தனை எடுப்பதை விட நாம் தேவனுக்கு உகந்ததும் பிரியமுமாய் இருக்கத்தக்க பொருத்தனையை எடுக்கவும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பதே தேவன் விரும்புகிற ஒரு ஆசீர்வாதமான காரியம். தொடர்ந்து எண்ணாமும் 31 பார்க்கும்பொழுது மீதியானியர் மேல் இஸ்ரவேல் மக்கள் பெற்ற வெற்றியையும் மீதியானியர்கள் சங்கரிக்கப்படுவதையும் வாசிக்கிறோம். தேவனுக்கு விரோதமாக இஸ்ரவேலரை கலகம் செய்ய தூண்டிய மீதியானியரை அழிப்பதற்கு இங்கே தேவனால் கட்டளை கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை தங்களுடைய சாபத்தினாலும் மாந்திரீகத்தினாலும் சீரழிக்க முடியாமல் வேறு தீய முறைகளை பாலாக்கு கை கொண்டமையால் இஸ்ரவேலர்கள் சோரம் போனார்கள். தேவன் அவருடைய பிள்ளைகள் சோரம் போனதை பார்க்கிறார். தன்னை மாத்திரமே சேவிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் தனக்குரிய இடத்தை தம்மால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் மாயையான தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்களுக்கு கொடுக்கும்பொழுது அந்த வழிபாட்டின் சார்பாக அமைந்துள்ள துன்மார்க்கமான வேசித்தனமான காரியங்களுக்கும் ஜனங்கள் தங்களை ஒப்புக் கொடுத்து பரிசுத்தத்தை கெடுத்தபொழுது தேவன் இதற்கு காரணமாயிருந்த மீதியானியரை அழிக்க வேண்டும் என்பதாய் கட்டளையிடுகிறார். இந்த மீதியானியர் ஒரு நாடோடி மக்கள். இவர்கள் ஆபிரகாமினுடைய இரண்டாவது மனைவியாகிய கேத்தூராளின் வழியாய் வந்த சந்ததியினர். இவர்கள் தெற்கு கானான் தேசத்திலே இருந்தார்கள். மோசே பார்வோனுக்கு பயந்து எகிப்தை விட்டு ஓடி வந்தபொழுது மீதியான் தேசத்திலே அடைக்கலம் புகுந்தான் என்று பார்க்கிறோம். அவனுடைய மனைவியும் அவனுடைய மாமனாரும் மீதியானியர்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான தொடர்பு மோசேக்கு இருந்தாலும், தேவனுக்கு எதிரிகளாக இருந்த இந்த மீதியானியர்களை சங்கரிக்கும்படியாக தேவன் குறிப்பிடுகிறார். மீதியானியர்கள் பரிசுத்த ஜனங்களின் மத்தியிலே மாயையான தொழுகையை அறிமுகப்படுத்தினபடியினாலே இஸ்ரவேலர் மீதியானியர்களை அழிக்க வேண்டும் என்று எண்ணாமும் 25:16-18 குறிப்பிட்டார். வேசித்தனமும் தெய்வ வணக்கத்தினுடைய சாதாரண ஒரு அம்சமாக இருந்தது. தேவனுக்கு விரோதமான ஒரு பாவமாகவோ அல்லது சமுதாயத்திற்கு விரோதமான ஒரு காரியமாகவோ அவர்கள் அதை எடுத்துக் கொள்ளவில்லை. அவருடைய இந்த மாயையான வணக்கத்திலே இது அவர்களுக்கு ஒரு சாதாரண காரியமாகவே காணப்பட்டது. ஆனால் கானானுக்குள் செல்லும் முன் மோவாபியர்கள் மீதியானியருடைய இந்த பயங்கரமான நிலையானது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் வந்து பரிசுத்தத்தை கெடுத்தது. தேவனுக்கு இது மிகவும் வேதனையான ஒரு காரியமாயிருந்தது. அது மாத்திரமல்ல, மக்கள் சொல்லொணா துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிக்கக்கூடியவர்களாயிருந்தார்கள். பரிசுத்தர்களாக பண்பட வேண்டிய மக்கள் பாழ்பட்டு சிற்றின்ப சேற்றில் புரண்டு மாண்டு போவார்களே என பயந்த மோசே தேவனுடைய கட்டளையின் பிரகாரமாக அத்தனை மீதியானியரையும் சங்கரியுங்கள் என்று கட்டளையிட்டார். முழுமையாக நீங்கள் சங்கரிக்காவிட்டால் தீமை இஸ்ரவேலரை அழித்துவிடும் என்பதாகவும் அங்கே எச்சரிக்கை கொடுக்கிறார். வேசித்தனமாகிய துன்மார்க்கத்திற்கு இடம் கொடுத்தால் அந்நிய தெய்வங்களையும் மாயையான தெய்வங்களையும் தொடர்ந்து துன்மார்க்கம் வரும் என்று நடுங்கி மோசே மீதியானியரை சங்கரிக்க உத்தரவு கொடுத்தார். யாவரையும் அழியுங்கள் என்பது கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் இந்த இஸ்ரவேலரை கவனியுங்கள், ஆண்கள் எல்லாரையும் அழித்து விட்டார்கள், ஆனால் பெண்களையும் பிள்ளைகளையும் அவர்கள் கைதிகளாக பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் திரும்பவும் இங்கே அவர்களை அழிக்க வேண்டும் என்பதாக கட்டளை கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஏன் அந்த பெண்களை அழைத்து வருகிறார்கள்? அவருடைய உள்ளத்திலே இன்னும் அந்த மாயையான வணக்கத்திற்கும் தீங்கான காரியங்களுக்கும் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிற அசுத்தத்திற்கும் நேராய் அவர்கள் உள்ளம் இருந்தபடியினாலே இவ்விதமாக அந்த பெண்களை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பாவமானது நம்மிடத்திலே காணப்படுமாயின் அந்த பாவத்தை அரைகுறையாக அல்ல, முழுமையாக கர்த்தர் சரி செய்யும்படியாக நாம் கொடுக்க வேண்டும். அரைகுறை மனதோடு அல்ல, ஆண்டவரே இது எனக்கு பிரியமானது, இது எனக்கு இருக்கட்டும், மற்ற காரியங்களை நீர் பார்த்துக் கொள்ளும் என்பதாக அல்ல, முழுமையாக நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலேயும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை முழுமையாய் பரிசுத்தமாக்கும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இல்லையென்றால் அழிவு நம்மை பின்தொடரும். மீதியான் உலகத்திற்கு ஒரு அடையாளமாயிருக்கிறது. இந்த உலகம் மீதியானை போல இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளாகி நாம் அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் அந்த அசுத்தத்திலே தொடர்பில்லாதவர்களாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எண்ணாமும் 31:16 பிலேயாமினுடைய முடிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிலேயாம் கொல்லப்படுகிறான். பிலேயாமை ஆரம்பத்திலே பார்க்கும்பொழுது ஒரு சிறந்த தேவனுக்கு பயந்த ஊழியக்காரனைப் போல காணப்படுகிறான். ஆனால் இங்கே நான் பார்க்கும்பொழுது அவன் உண்மையான ஒரு மனிதன் அல்ல. அவன் தோற்றத்திற்கும் செயல்பாடுகளுக்கும் வித்தியாசமானவனாக இருந்தான். மாத்திரமல்ல, தேவனுடைய ஜனங்கள் இடறி விழுவதற்கு அவன் ஒரு காரணமாய் இருந்தான் என்னும் நாம் பார்க்கிறோம். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எவன் இடறலை உண்டாக்குகிறானோ அவன் இந்த உலகத்திலே இல்லாமல் சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளப்படுவது நல்லது என்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆம், அதைத்தான் இங்கே பிலேயாம் சந்தித்தான் என்பதையும் இந்த வேத பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. நாம் இந்த உலகமாகிய வனாந்திரத்திலே பிரயாணப்படும் பொழுது உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்தவர்களாக, வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவராலே அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறக்காதவர்களாக, அவருக்காக வாழ்ந்து காட்ட இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் கரைதரைகள் நம்மை அணுகாதபடி ஆண்டவருடைய கிருபையை அனுதினம் பெற்று அவருக்காக பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போமா? மீதியானியருக்கு விரோதமாக ஜனங்கள் யுத்தத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 1000 பேராக மொத்தம் 12,000 மக்களை யுத்தத்திற்கு அனுப்புகிறார். தேவனுடைய பணிமுட்டுகள் அவர்களுக்கு முன்பாக செல்கிறது. இளையசருடைய குமாரனாய பினேகாசும் அவர்களோடு செல்கிறான். இங்கே யுத்தம் மும்முரமாய் நடைபெறுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் வெற்றியை பெற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். மீதியானின் ராஜா கொல்லப்படுகிறான். பிலேயாம் கொல்லப்படுகிறான். இஸ்ரவேலருக்கு மீதியானின் பேரிலே ஒரு மாபெரும் வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். இங்கே பிரமதஸ்தர்கள் பேரிலே ஒரு வெற்றி, ஒரு நியாய தீர்ப்பு வழங்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஜனங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நாட்டிற்குள் நுழைவதற்கு முன்பதாக இங்கே கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை அவர்களுக்கு கொடுக்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகமாகிய மனாந்திரத்திலே கடந்து செல்கிற நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் நம்முடைய தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற பரம கானானுக்குள் செல்வதற்கு முன்பதாகவும் ஒரு பெரிய போராட்டம் உண்டு. அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இந்த போராட்டத்திலே வெற்றி கொடுக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். எண்ணாமோ 31:49 கர்த்தர் மிக பயங்கரமான ஒரு வெற்றியை அவர்களுக்கு கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம். 12,000 பேரிலே ஒருவன் கூட மாண்டு போகவில்லை, அனைவரும் உயிரோடு இருக்கிறார்கள். இவ்வளவு ஆச்சரியமான ஒரு வெற்றியை தேவன் கொடுத்தார் பார்த்தீர்களா? ஆம், தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது மனிதன் நமக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் தொடர்ந்து இந்த உலக யாத்திரையிலே முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அது மாத்திரமல்ல, யுத்தத்திற்கு சென்ற ஜனங்கள் யுத்த பொருட்களையும் கொள்ளை பொருட்களையும் கொண்டு வந்தபோது ஆசாரியருக்கு கொடுத்தார்கள், கர்த்தருக்கு கொடுத்தார்கள், தேவையுள்ள மக்களுக்கும் கொடுத்தார்கள், அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். தேவன் நமக்கும் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு மாத்திரமல்ல அனைவருக்கும் நாம் பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு எப்பொழுதும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு கொடுக்க வேண்டியதை அவருக்கு, கர்த்தருடைய ஊழியங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருடைய ஊழியங்களுக்கு கொடுக்க நாம் முன்வருவோமா? எங்கள் யுத்த வீரர்களிலே ஒருவரும் ஆண்டு போகவில்லை என்பதை அவர்கள் வெறும் வாயினாலே அறிக்கை செய்யவில்லை. தேவனுடைய சமூகத்தில் வந்து நன்றி அறிதலோடு பொன் காணிக்கைகளை அள்ளி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் நாள்தோறும் நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிற தேவனுக்கு நாம் எதை கொடுக்கிறோம்? நம்முடைய இருதயத்தை கொடுத்திருக்கிறோமா? என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தேவனுடைய ஊழியத்திற்கு நான் பகிர்ந்து கொடுக்க மகிழ்ச்சியோடு இருக்கிறேனா? கர்த்தாவே, இதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிப்போமா? சற்றே எண்ணி பார்ப்போம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு இரவிலே அழைத்து வந்தார். ஆனால் அவருடைய இருதயம் முழுவதும் உலகமாகிய எகிப்தினாலே ஆட்கொள்ளப்பட்டிருந்தது. இதை அப்புறப்படுத்த தேவனுக்கு 40 ஆண்டுகள் எடுத்தது. நம்முடைய இருதயமும் உலகத்தால் நிறைந்திருக்கிறதா? உலகத்தின் ஆசாபாசங்களினாலே நிறைந்திருக்கிறதா? தேவன் நம்மை ரட்சித்து விட்டார், நம்மை விடுவித்து விட்டார், உண்மைதான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையினுடைய இருதயத்திற்குள்ளே என்ன இருக்கிறது? உலகம், மாமிசம், பிசாசு இவைகளாலே தொடர்ந்து ஆட்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா என்பதை எண்ணி பார்ப்போம். அப்படியென்றால் நாம் எப்படி வாக்குத்தத்த நாட்டிற்குள்ளாக செல்ல முடியும்? உலகம் என் இருதயத்திலே இருக்குமென்றால் என்னுடைய வாழ்வு சீரான வாழ்வு அல்ல, அது சீரழிந்த ஒரு வாழ்வு. அந்த வாழ்வு என்னை வாக்குத்தத்த நாட்டை சுதந்திரித்துக் கொள்ளாதவாறு தடுத்துவிட முடியும் என்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஒளியிலே நடக்கிறவர்களாக, ஒளியாகிய கர்த்தருடைய வார்த்தையிலே நடக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்ப்போம். கர்த்தரோடு உள்ள விசுவாசத்திலே நாம் நீடித்து நிலைத்து அவரோடு உறவு கொண்டு இருக்கிறவர்களாய் நடைபோடுகிறோமா? ஏனோ கர்த்தரோடு நடந்தார், நீங்களும் நானும் அவ்விதமாய் நடக்கிறோமா? அதுதான் இன்று நம் முன்னாலே வைக்கப்படுகிற கேள்வி. தொடர்ந்து 32 வருவோம் என்றால், ரூபன் காத் கோத்திரத்தாரும் பாதி கோத்திரனாகிய மனாசேக்கும் நாடு பகிர்ந்து கொடுக்கப்படுவதை இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இங்கே யோர்தானுக்கு கிழக்கே ரூபன் காத் குடியேறுகிறார்கள். அது ஆடு மாடுகளுக்கு உகந்ததாக யோர்தானுக்கு கிழக்கே உள்ள இடத்தில் குடியேற அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். மோசேக்கு கோபம் வந்தது. அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆனால் இவர்கள் கேட்பது தவறானது என்று மோசே எண்ணிக்கொள்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே கானானுக்குள்ளே செல்ல முடியாதபடி இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் தளர்ந்து போனது போல இதுவும் தடையாய்விடுமோ என்று ஐயப்படுகிறார். இங்கே தீர விசாரியாமல் மோசே அவசரப்பட்டு கோபப்படுகிறார். ஆனால் இந்த ரூபன் காத் கோத்திரத்தார் இஸ்ரவேலரை அவர்கள் ஒவ்வொருவரும் கொண்டு போய் சேர்க்கும் இடங்களிலே, நாங்கள் தாமதமின்றி உங்களோடு யுத்தத்திற்கு வருவோம், உங்களுக்கு முன்பதாக செல்வோம், எங்களுடைய பிள்ளைகள் மனைவி மிருக ஜீவன்கள் மாத்திரம் இங்கே இருக்கட்டும் என்பதாக அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாம் கேள்விப்பட்டவுடன் தீர விசாரியாமல் தீவிர கோபம் கொள்வது தவறு என்பதை இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதையுமே நன்றாக கவனித்து கேட்டு அலசி ஆராய்ந்து தீர்மானங்களை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த நாளிலேயும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த சத்தியங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பொருத்தனைகளை எடுக்கும் பொழுது ஞானத்தோடும் விவேகத்தோடும் சிந்தித்து பொருத்தனைகளை செய்ய நீர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தின் பெண் பிள்ளைகளோ சிறு பிள்ளைகளோ அவசரப்பட்டு தீர்மானங்களை செய்துவிடாதபடி ஞானத்தோடும் விவேகத்தோடும் பெற்றோரிடத்திலே கேட்டு கணவரிடத்திலே அதை குறித்து ஆலோசனை செய்து பொருத்தனைகளை செய்ய நேரே அவர்களுக்கும் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். யாராவது அவசரப்பட்டு தவறான தீர்மானங்கள் செய்திருப்பார்கள் என்றால் கிருபையாய் இறங்கி அவர்களை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அன்றுவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அவசரப்பட்டு சரியாய் காரியங்களை கேள்விப்படாமல் புரிந்து கொள்ளாமல் தவறான தீர்ப்பு செய்யாதபடி எங்களையும் காத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமிழ நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:13. சங்கீதம் 115:13.